ஓம் சாந்தி. June 16, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உண்மையான ராஜயோகிகள். நீங்கள் ராஜ ரிஷிகள் என்றும் அழைக்கப்படுகின்றீர்கள். ராஜ ரிஷி என்றால் தூய்மையானவர்கள் என்று அர்த்தம். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களால் எப்பொழுது ராவணனின் புதை மணலில் இருந்து மக்களை மீட்டெடுக்க முடியும்? பதில்: நீங்கள் அந்த புதை மணலில் இருந்து வெளியில் வரும்பொழுதே ஆகும். புதை மணலில் இருந்து வெளியில் வந்தவர்களின் அடையாளமானது அவர்கள் ஆசைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டிருப்பதாகும். அவர்கள் ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்ய மாட்டார்கள். நல்ல ஆடைகளுக்கோ அல்லது நல்ல உணவிற்கோ எந்த பேராசையும் இருக்கக்கூடாது. நீங்கள் முற்றிலுமாக எளிமையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களின் சரீரத்தையும் கூட மறந்துவிட்டீர்கள். எதுவுமே எனக்கு சொந்தமல்ல, நான் ஓர் ஆத்மா. இவ்வாறான ஆத்ம உணர்வுள்ள குழந்தைகளாலேயே ராவணனின் புதை மணலிலிருந்து மக்களை விடுவிக்க முடியும். பாடல்: நீங்களே அன்பு கடல், நாங்கள் ஒரு துளிக்காக இயங்குகின்றோம். ஓம் சாந்தி. சில நேரங்களில் பாடல்கள் இசைக்கப்படும் பொழுது குழந்தைகளிடம் அதன் அர்த்தம் கேட்கப்பட்டது. இப்பொழுது என்னிடம் கூறுங்கள், எப்பொழுதிலிருந்து இந்த பாதையை மறந்தீர்கள்? சிலர் துவாபர யுகத்திலிருந்து என்றும் சிலர் சத்யுகத்திலிருந்து என்றும் கூறினார்கள். துவாபர யுகத்திலிருந்து பாதையை மறந்ததாக கூறியுள்ளது பிழையானது. நீங்கள் சத்தியுகத்திலிருந்தே பாதையை மறந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பாதையை காட்டக்கூடிய ஒருவரை நீங்கள் கண்டு கொண்டீர்கள். சத்தியுகத்தில் உங்களுக்கு பாதையை காட்டக்கூடிய ஒருவரை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அங்கே உள்ள எவரும் தந்தையை அறிய மாட்டார்கள். அதாவது அவர்கள் அவரை மறந்துவிட்டனர். மறப்பதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் இப்பொழுது உங்களுக்கு பாதையை காட்ட வந்துள்ளார். கடவுளே, எங்களுக்கு பாதையை காட்டுங்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். சத்தியுகத்திலிருந்தே நாங்கள் தந்தையை மறந்துவிட்டோம். உங்களுடைய புத்திகளை பயன்படுத்துவதற்காகவே பாபா இந்த கேள்விகளை உங்களிடம் கேட்கின்றார். இந்த ஞானம் தனித்துவமானது. தந்தை மட்டுமே ஞானக்கடல் ஆவார். தந்தை உங்களுக்கு நேரடியாகவே கூறுகின்றார், நானே ஞானக்கடலும் சந்தோஷ கடலும் ஆவேன். தூய்மையாக்குபவர் உண்மையில் ஒரே ஒரு தந்தையே என்பதை நீங்களும் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களும் இதை நம்புகின்றனர். அமைதி தாமமும் சந்தோஷ தாமமும் தூய்மையான உலகங்களாகும். அரை கல்பத்திற்கு சந்தோஷ தாமமும் அரை கல்பத்திற்கு துன்பதாமமும் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்களும் இதை மிக நன்றாக அறிவீர்கள். தந்தை அன்பு கடல் ஆவார். இதனாலேயே அனைவரும் தந்தையாகி அவரை அழைக்கின்றார்கள். ஆயினும் அவர் யார், எவ்வாறு வருகின்றார் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். உண்மையில் இது தேவர்களின் ராஜ்யமாக இருந்தது என்பது 5000 வருடங்களுக்கு முன்னரான விஷயமாகும். சத்தியுகத்தில் சர்க்கதி இருக்கிறது. ஆனால் எவ்வாறு சீரழிவு இடம்பெற்றது என யாராலும் எனக்கு கூற முடியும். தந்தை மாத்திரமே வந்து துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் சீரழிவில் இருப்பதாகவும் இதனாலேயே நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்றும் கூறுகின்றார்கள். இது புதிய விஷயம் அல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார். அசரீரியான தந்தை இப்பொழுது ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எவருமே தனது சொந்த ஆத்மா பற்றி அறிய மாட்டார்கள். எவ்வாறு அவரது முழு பாகமும் ஆத்மாவில் பதியப்பட்டுள்ளது என எவராலுமே உங்களுக்கு கூற முடியாது. அவர்கள் பல முறை அவ்வாறாகி அந்த பாகத்தை நடித்ததாக ஒருபொழுதும் கூற மாட்டார்கள். அவர்கள் இந்த நாடகம் பற்றியும் அறிய மாட்டார்கள். அவர்கள் 100000கணக்கான வருடங்கள் பற்றி பேசிய பொழுதிலும் அதுவும் நாடகமே ஆகும். குறைந்தபட்சம் இந்த நாடகம் மறுபடியும் இடம்பெறும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். தந்தையே குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை நேரடியாக கொடுக்கின்றார். அவர் இந்த வாயின் மூலமாக உங்களுடன் பேசுகின்றார். ஷிவ் பாபா உங்களை தனக்கு சொந்தமாக்கி உள்ளார் என்றும் அவர் பிரம்மாவின் மூலம் உங்களை பிராமணர்கள் ஆக்கியுள்ளார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இவர் ஷிவ் பாபாவின் குழந்தையும் அத்துடன் அவரது மனைவியும் ஆவார். பாருங்கள், எத்தனை குழந்தைகள் பராமரிக்கப்படுகிறார்கள். இவர் ஓர் ஆணாக இருந்ததால் குழந்தைகளை பராமரிப்பதற்கு உதவி செய்வதற்காக சரஸ்வதி ஓர் உதவியாளராக ஆக்கப்பட்டார். இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை, இது நடைமுறை விஷயம். தந்தையே ராஜயோகம் கற்பிக்கின்றார். ராஜயோகம் கற்பிக்கப்பட்டவர்கள் அரசர்களாகி 84 பிறவிகள் எடுத்தார்கள். பல மக்கள் பைபிள், குரான், வேதங்கள், சமய நூல்கள் என்பவற்றை கற்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் பஞ்ச தத்துவங்களுடன் யோகம் செய்யும் யோகிகள் அல்ல. நீங்கள் தந்தையுடனேயே யோகம் செய்கின்றீர்கள். அதாவது நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது ராஜயோகிகள், நீங்கள் ராஜ ரிஷிகள், அதாவது யோகிராஜ், அதாவது மகா யோகியின் பட்டம் ஆவீர்கள். தூய்மையானவர்களே யோகிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். நீங்கள் ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுவதற்காகவே யோகிகள் ஆகியுள்ளீர்கள். முதலில் தந்தை கூறுகின்றார், தூய்மையாகுங்கள். அத்தகைய ஆத்மாவே யோகி எனப்படுகின்றார். நீங்கள் அனைவரும் ராஜயோகிகள். இது பிரம்மாவின் வாழ்வழி தோன்றல்களாகிய பிராமணர்களாகிய உங்களையே குறிக்கிறது. உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் மாணவர்கள். மாணவர்கள் எப்பொழுதாவது தமது ஆசிரியரை மறப்பார்களா? ஷிவ் பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆயினும் அதற்கு பதிலாக மாயை உங்களை மறக்க செய்கின்றாள். உங்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியரை நீங்கள் மறக்கின்றீர்கள். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்று புரிந்து கொள்ளும் பொழுதே அந்த போதை இருக்க முடியும். ICS பரீட்சைக்கு கற்கும் மாணவர்கள் அதிக அளவு போதையை கொண்டிருப்பார்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கான ராஜயோக கல்வியை கற்கின்றீர்கள். நீங்கள் பின்னரும் கற்க வேண்டும், அதாவது சத்யுகத்தில். நீங்கள் இளவரசருக்கான கல்வியுடன் மொழி போன்றவற்றையும் கற்பீர்கள். நீங்கள் இந்த பாதையை சத்யுக ஆரம்பத்தில் இருந்தே மறக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பின்னர் நீங்கள் ஒவ்வொரு பிறவியிலும் ஒருபடி கீழே இறங்குகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது எவ்வாறு ஏறுகின்றீர்கள் என்றும் எவ்வாறு இறங்குகின்றீர்கள் என்றும் அனைத்தையும் நினைவு செய்கின்றீர்கள். இந்த ஏணியை மிக நன்றாக நினைவு செய்யுங்கள். நாங்கள் 84 பிறவிகளை முடித்துவிட்டோம். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். எனவே சந்தோஷம் உள்ளது. இது ஓர் எல்லையற்ற நாடகமாகும். ஆத்மா மிகவும் சிறியவராவார். ஆத்மா அவரது பாகங்களை நடிப்பதிலிருந்து களைப்படைந்து கூறுகின்றார், பாபா எனக்கு பாதையை காட்டுங்கள். அதனால் நான் ஓய்வெடுத்து அமைதி சந்தோஷத்தை பெற முடியும். நீங்கள் சந்தோஷதாமத்தில் உள்ள பொழுது உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் இரண்டும் இருக்கும். அங்கு குழப்பங்கள் எதுவும் இருக்காது. ஆத்மா அமைதியாக இருப்பார். அமைதிக்கு இரு இடங்கள் உள்ளன, சாந்தி தாமம், சந்தோஷதாமம். துன்ப உலகில் அமைதியின்மையே உள்ளது. இது ஒரு கல்வியாகும். பாபா உங்களை அமைதி உலகின் மூலமாக சந்தோஷ உலகிற்கு அழைத்து செல்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே உங்களுடைய பாகங்களை நடிக்க வந்தீர்கள் எனவும் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் எனவும் அறிவீர்கள். உங்களிடம் இந்த சந்தோஷம் உள்ளது, அமைதியின் சந்தோஷம் இல்லை. எங்கள் பாகங்களை நடிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உள்ளது. தந்தையை நினைவு செய்வதனால் மாத்திரமே எங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என்பதை நாங்கள் அறிவோம். சிலர் மன அமைதியை கேட்கின்றார்கள். இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறாகும். இல்லை, நாங்கள் தந்தையை நினைவு செய்கின்றோம், அதனால் எங்கள் பாவங்களை அழிக்க முடியும். மனம் அமைதியாக இருக்க முடியாது. எவருமே செயல்கள் செய்யாமல் இருக்க முடியாது. அந்த புரிந்துணர்வு இருக்கிறது. நீங்கள் தூய்மை, அமைதி, சந்தோஷம் என்னும் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். எனவே அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். இது துன்ப உலகமாகும். இங்கே சந்தோஷம் இருக்க முடியாது. மக்கள் அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் மறந்து விட்டார்கள். அதிக அளவு பணத்தை வைத்திருப்பவர்கள் தாங்கள் சந்தோஷமாக இருப்பதாக நம்புகின்றனர். சந்நியாசிகள் அவர்களுடைய வீட்டை விட்டு காட்டுக்கு செல்கின்றனர். அங்கே எந்த குழப்பங்கள் போன்றவையும் இருக்க முடியாது. எனவே அவர்கள் அமைதி நிறைந்தவர்கள் ஆகின்றனர். ஆயினும் அது தற்காலிக காலத்திற்கு மாத்திரமே ஆகும். நீங்கள் ஆத்மாவின் ஆதி தர்மத்தில் உங்களை ஸ்திரமாக்கும் பொழுது நீங்கள் அமைதியில் நிலைத்திருக்கின்றீர்கள். இங்கே நீங்கள் தொடர்புகளை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பாகத்தை நடிக்க வேண்டும். நீங்கள் இங்கே செயல்கள் செய்வதற்கே வந்துள்ளீர்கள். ஓர் ஆத்மா நிச்சயமாக செயல்களை செய்யவே வேண்டும். எல்லையற்ற தந்தையே இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அசரீரியான கடவுள் பேசுகின்றார். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் உங்களுடைய தந்தை பரமாத்மா என்பதையும் இப்பொழுது அறிவீர்கள். பரமாத்மா என்றால் கடவுள் என்பதாகும். ஆத்மாக்கள் அவரை அழைக்கின்றார்கள். தந்தையே அனைவருக்கும் சத்கதி அருள்பவராவார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். இதற்கு முயற்சி தேவையாகும். அரை கல்பமாக உங்களில் கலக்கப்பட்ட கலப்படம் இந்த நினைவின் மூலமே அகற்றப்பட முடியும். நீங்கள் நிஜ தங்கம் ஆக வேண்டும். நிஜ தங்கத்தில் கலப்படம் கலக்கப்பட்டு பின்னரே அந்த தங்கத்தில் இருந்து ஆபரணங்கள் செய்யப்படுகின்றன. ஆரம்பத்தில் நீங்கள் நிஜ தங்கமாக இருந்தீர்கள். பின்னர் உங்களில் கலப்படம் கலக்கப்பட்டது. உங்களுடைய பாகங்களை நடித்து விட்டீர்கள் என்பது இப்பொழுது உங்களது புத்தியில் உள்ளது. நாங்கள் இப்பொழுது எங்களின் பெற்றோரின் வீட்டிற்கு செல்கின்றோம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து பெற்றோரின் வீட்டிற்கு திரும்பும் பொழுது சந்தோஷம் இருக்கிறது. நீங்களும் சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றீர்கள். ஏனெனில் பாபா உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார் என்பதை அறிவீர்கள். எல்லையற்ற தந்தையிடம் இருந்தான பரிசானது எல்லையற்ற ராஜ்யமாகும், அதாவது சத்கதியாகும். சந்நியாசிகள் முக்தியையே விரும்புகின்றனர். ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என கூறப்படுகிறது. சந்நியாசிகள் ஒளி ஒளியுடன் கலந்து விட்டது. அனைவருமே ஒளியுடன் இரண்டர கலந்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். ஆயினும் அது ஆத்மாக்களாகிய நாங்கள் வசிக்கும் வசிப்பிடமாகும். அனைவரும் இரண்டர கலந்துவிடக்கூடிய ஒளியோ அல்லது தீயோ இல்லை. பிரம்மம் என்றால் ஆத்மாக்கள் அனைவரும் வசிக்கின்ற மகா தத்துவமாகும். தந்தையும் அங்கேயே வசிக்கின்றார். அவரும் ஒரு புள்ளி ஆவார். எவராவது ஒரு புள்ளியை காட்சியாக கண்டிருந்தால் அவரால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. பல குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா நினைவில் நிலைத்திருப்பதில் கடினமாக உள்ளது. எவ்வாறு நாங்கள் ஒரு புள்ளியை நினைவு செய்ய முடியும்? நாங்கள் அரை கல்பமாக பெரிய சிவலிங்கத்தை நினைவு செய்து கொண்டிருந்தோம். தந்தையும் விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் ஒரு புள்ளியை பூஜிக்க முடியாது. எவ்வாறு ஒரு புள்ளிக்கு ஆலயத்தை கட்டுவீர்கள்? ஒரு புள்ளியை பார்க்கவும் முடியாது. இதனாலேயே அவர்கள் பெரிய சிவலிங்கத்தை உருவாக்கினார்கள். ஆயினும் ஆத்மாக்களை குறிக்கின்ற பல சிறிய சாலிகிராம்களையும் உருவாக்கி உள்ளார்கள். அவை முட்டை வடிவமாக உருவாக்கப்பட்டுள்ளன. கடவுள் ஒரு புள்ளி என முன்னரே ஏன் கூறவில்லை என சிலர் கேட்கின்றனர். தந்தை கூறுகின்றார், அந்த நேரத்தில் உங்களுக்கு கூறுவது பாகத்தில் இருக்கவில்லை. நீங்கள் ஏன் ஆரம்பத்தில் ICS பரீட்சைக்கு கற்கவில்லை? கல்வி பற்றிய சட்டங்களும் இருக்கின்றன. எவராவது அடிப்படையான கேள்விகளை கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு ஓகே, நாங்கள் பாபாவை கேட்கலாம், அல்லது மூத்த ஆசிரியர் ஒருவருக்கு எழுதி கேட்கலாம் என கூறலாம். பாபா உங்களுக்கு கூற விரும்பினால் அவர் அவ்வாறு செய்திருப்பார். இல்லையெனில் நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என அவர் கூறுகின்றார். அவர் ஒரே நேரத்தில் அனைத்தையும் கூறுவதில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் புதியவை. தந்தை இங்கிருந்து வேதங்கள் சமய நூல்களில் என்ன உள்ளது என்று சாராம்சத்தை கூறுகின்றார். அதுவும் பக்தி மார்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அவற்றை மீண்டும் கற்க வேண்டும். பக்தியின் பாகம் நடிக்கப்பட வேண்டும். தூய்மையற்றவராகின்ற பாகமும் நடிக்கப்பட வேண்டும். அவர்கள் பக்தியின் புதை மணலில் சிக்கிவிட்டதாக அவர்கள் கூறுகின்றார்கள். வெளிப்படையாக அதிகளவு அழகு உள்ளது. அவர்கள் காணல் நீரின் உதாரணத்தை கொடுக்கின்றார்கள். பக்தியில் அதிக கவர்ச்சி உள்ளது. தந்தை கூறுகின்றார், இது காணல் நீரை போன்றது. அவர்கள் அந்த புதை குழியில் சிக்கி உள்ளார்கள். பின்னர் அதிலிருந்து வெளிவருவது அவர்களுக்கு கடினமாகும். அவர்கள் முழுமையாகவே அதில் சிக்கி உள்ளார்கள். அவர்கள் மற்றவர்களை அதிலிருந்து விடுவிக்க சென்று தாங்களும் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். பலர் இவ்வாறாக சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த ஞானத்தை கேட்டு ஆச்சரியம் அடைந்தவர்கள் உள்ளனர். அவர்கள் அதை கேட்டு மற்றவர்களுக்கும் கூறி அவர்களை புதை மணலிலிருந்து அகற்றினார்கள். ஆயினும் பின்னர் முன்னேறி செல்லும் பொழுது அவர்களே சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் அவ்வாறான முதல் தரமான நல்ல குழந்தைகளாக இருந்தார்கள். பின்னர் அவர்களே வெளியே வர செய்ய உதவுவது மிகவும் கடினமாக உள்ளது. அவர்கள் தந்தையை மறக்கின்ற போது அவர்களை அந்த புதை மணலில் இருந்து விடுவிப்பதற்கு அதிகளவு முயற்சி தேவைப்படுகிறது. நீங்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் அது அவர்களின் புத்திகளில் நிலைத்திருப்பதில்லை. நீங்கள் இப்பொழுது எவ்வளவு தூரம் மாயை ராவணனின் புதை மணலிலிருந்து வெளிவந்துள்ளீர்கள் என புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவிற்கு அதிகமாக அதிலிருந்து வெளிவந்துள்ளீர்களோ அந்த அளவிற்கு அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருப்பீர்கள். அதிலிருந்து தாங்களாகவே வெளிவந்தவர்கள் மற்றவர்களையும் அதிலிருந்து விடுவிப்பதற்கான சக்தியை கொண்டிருப்பார்கள். சிலர் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் மற்றவர்களோ அம்பை எய்துவதில் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். பில்லினது, அதாவது சுதேசி ஒருவரிடம் அர்ஜுனனிடம் உதாரணம் உள்ளது. அர்ஜுனன் அவரது குருவுடன் வசித்தவர். அர்ஜுனன் ஒருவர் மாத்திரமல்ல, தந்தைக்கு சொந்தமாகி தந்தையுடன் வாழ்கின்றவர்களே அர்ஜுனர்கள். தந்தையுடன் வசிப்பவர்களுக்கும் வெளியில் வசிப்பவர்களுக்கும் இடையில் ஒரு போட்டி உள்ளது. பில், அதாவது ஏகலைவன், வெளியில் வசித்தார். அத்துடன் அவர் முன்னால் சென்றார். ஒருவருடைய உதாரணமே கொடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் அது பலரை குறிக்கிறது. இந்த ஞானமே அம்பாகும். எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் என ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வேறு எவரையாவது நினைவு செய்கின்றீர்களா? நல்ல ஆடைகளை அணிய வேண்டும், நல்ல உணவை உண்ண வேண்டும் என்ற பேராசை உங்களுக்கு இல்லை அல்லவா? நீங்கள் இங்கே நல்லவற்றை அணிந்தால் அங்கே அது குறைக்கப்படும். இங்கே நாங்கள் எளிமையாக இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், உங்களுடைய சரீரத்தையும் மறக்க வேண்டும். அது தமோப்பிரதான், பழைய சரீரமாகும். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஆசைகளை பற்றியே அறியாதவர்களாக இருங்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இங்கே நகை அணியக்கூடாது. அவர் ஏன் இதை கூறுகின்றார்? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. உங்களுடைய நகை தொலைந்துவிட்டால் நீங்கள் அதை பீக்கேகளுக்கு கொடுத்து விட்டதாக மக்கள் கூறுவார்கள். இரண்டாவதாக, நீங்கள் சுற்றித் திரிகின்ற பொழுது கல்வர்கள் உங்களிடமிருந்து களவாடுவார்கள். இந்நாட்களில் களவெடுக்கும் பல பெண்கள் உள்ளனர். பெண்களும் களவாட ஆரம்பித்து விட்டனர். உலகின் நிலைமையை பாருங்கள். இந்த உலகம் சரியாக விபச்சார விடுதி போன்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இங்கே ஷிவ் பாபாவுடன் சிவாலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அவரே சத்தியமானவர், உயிர் வாழ்பவர், பேரானந்த சுரூபமானவர். ஆத்மாவின் புகழும் உள்ளது. ஆத்மாவே கூறுகின்றார், நான் ஜனாதிபதி ஆகியுள்ளேன். நான் இன்னார் இன்னார். ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள், நான் ஒரு பிராமணன். நான் எனது ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெறுகின்றேன். ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள். இதுக்கே முயற்சி தேவையாகும். இவர் எனது இன்னார், இது என்னுடையது. நீங்கள் இவை அனைத்தையும் நினைவு செய்கின்றீர்கள். ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதரர்கள் என்பதை மறந்து விடுகின்றீர்கள். எனது என்ற உணர்வுகள் அனைத்தும் இங்கேயே அகற்றப்பட வேண்டும். நான் ஓர் ஆத்மா, இவரது ஆத்மாவும் இதை அறிவார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் கேட்கின்றேன், நானே அவருக்கு முதலில் கேட்கின்றேன். நானும் அதை கூற முடியும். ஆயினும் குழந்தைகளின் நன்மைக்காகவே நான் கூறுகின்றேன். எப்பொழுதும் ஷிவ் பாபாவே விளங்கப்படுத்துகின்றார் என கருதுங்கள். இந்த ஞான கடலை கடைவது குழந்தைகளின் கடமையாகும். நீங்கள் செய்வதையே நானும் செய்கின்றேன். வேறு எவ்வாறு அவர் முதல் இலக்கத்தை பெற முடியும்? ஆயினும் அவர் தன்னை மறைமுகமாகவே வைத்துள்ளார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, எனது என்ற உணர்வுகள் அனைத்தையும் துறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். முழுமையாக எளிமையாக இருங்கள். நல்ல ஆடைகளை அணிதல் அல்லது நல்ல உணவை உண்ணுதல் போன்ற எந்த ஒரு ஆசையையும் முற்றிலும் அறியாதவர்களாக ஆகுங்கள். இரண்டு, உங்களுடைய பாகத்தை நடிக்கின்ற போதும் செயல்களை செய்கின்ற போதும் உங்களுடைய ஆதி தர்மமான அமைதியில் ஸ்திரமாக நிலைத்திருங்கள். அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். இந்த துன்ப உலகை மறந்துவிடுங்கள். ஆசீர்வாதம், நீங்கள் ஆன்மீக போதை மற்றும் கருணை என்ற நற்குணங்களுடன் உலகை புதுப்பித்தல் என்ற பணியை செய்யும் உலக உபகாரி ஆகுவீர்களாக. நீங்கள் ஓர் உலக உபகாரி ஆகுவதற்கு இரண்டு பிரதானமான நற்குணங்கள் அவசியமானவை. ஒன்று இறை ஆன்மீக போதை, மற்றொன்று கருணை. ஒரே நேரத்தில் உங்களிடம் ஆன்மீக போதையும் கருணையும் சமமாக இருக்குமாயின் உங்களின் ஆன்மீக ஸ்திதி உருவாக்கப்படும். எனவே எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு பணியை செய்கின்றீர்களோ அல்லது எதையாவது கூறுகின்றீர்களோ உங்களிடம் ஆன்மீக போதையும் கருணையும் சமமாக உள்ளனவா என்பதை சோதித்து பாருங்கள். இறைவிகளின் படங்களில் இந்த நற்குணங்கள் இரண்டும் சமமாக காட்டப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் உங்களால் உலகை புதுப்பித்தல் என்பதற்கு கருவியாக முடியும். ஸ்லோகம், உங்களின் வீணான எண்ணங்களை தந்தையிடம் அன்புடன் அர்ப்பணித்து விடுங்கள். இதுவே உண்மையான பலியாகும். அவ்யக்த இஷாரா, சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்து கொள்பவராகவும் ஆகுங்கள். எந்த அளவிற்கு உங்களிடம் இலகுவான சுபாவம் உள்ளதோ அந்த அளவிற்கு உங்களின் நினைவும் இலகுவானது ஆகிவிடும். எந்த அளவிற்கு நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தெளிவாக அதாவது சுத்தமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் இலகுவாகவும் எளிமையாகவும் இருப்பீர்கள். நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ உங்களின் படைப்பும் அதே சமஸ்காரங்களை கொண்டிருக்கும். ஆகவே ஒவ்வொரு நற்குணத்தினதும் நடைமுறை உதாரணம் ஆகுங்கள். ஓம் சாந்தி.